اللہ یا பெரிய பீறுபகாரத்தின் காரணமாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பகல் தினத்தில் நோன்பு நோற்பதற்கும் அதனுடைய இரவு நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய பள்ளிவாசலில் அவனுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் வணக்கங்களில் இபாதத்துகளில் ஈடுபடுவதற்குரிய ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் என்றால் இது அல்லாஹுடைய ஒரு தனிப்பட்ட அருளாக கருணையாக கிருபையாக இருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. மனிதர்களுடைய பணங்களை வைத்து, காசுகளை வைத்து, ஆற்றல்களை வைத்து, திறமைகளை வைத்து இது போன்ற வணக்கங்களை செய்யவும் முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கொடுத்து யாருக்கு ஹைரே நலவை நாடுவானோ அவர்களுக்குத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குகின்றான். எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு தௌஃபீக் என்று சொல்லக்கூடிய நற்பாக்கியம் தேவைப்படுகின்றது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்குகின்றான். ஒன்று அல்லாஹுடைய விருப்பமும் தேவை, இரண்டாவது நம்முடைய தேட்டமும் தேவை. நமக்கு தேட்டம் இல்லை என்றால் அல்லாஹ் நிர்பந்தமாக கொண்டு வந்து அந்த சந்தர்ப்பத்தை தருவதில்லை. நம்முடைய தேட்டமும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நாட்டமும் இருக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், பலர்களுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தான், ஆனால் அவர்களால் நல்ல அமல்களை வணக்கங்களை செய்ய முடியல. உதாரணத்திற்கு நாங்க பார்க்கலாம், நம்முடைய பக்கத்து நாட்டில் உள்ள அந்த நாட்டை கிட்டத்தட்ட 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். உலகத்தில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற பெரிய ஒரு பில்டிங், ஒரு கட்டட தங்க கட்டியிருக்குகின்றார்கள். ஆனால் அந்த முகலாய மன்னர்களில் அதிகமானவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், இப்பொழுதும் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல யமனிலிருந்து வருகின்றார்கள் மக்காவிற்கு ஆடுகளை விற்பதற்காக. யமனிலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் இருக்கும் மக்கா மதீனா. 2000 கிலோமீட்டருடைய சஃபர், அந்த தொலை தூரத்தை பிரயாணம் செய்து வருகின்றார் மினாவுக்கு, அதாவது ஆடுகளை விற்பதற்காக. அங்கே உள்ள ஒரு சகோதரர் சொன்னார், 30 வருடம் ஒருவர் வருகின்றார் மினாவுக்கு ஆடு விற்பதற்கு, ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஏன்? அவருடைய உள்ளத்துல ஒரு ஆசை இல்ல, ஒரு தேட்டம் இல்ல. சென்ற வருஷம் நாங்க ஹஜ்ஜ முடிச்சிட்டு மக்காவிலிருந்து ஜித்தாக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட டாக்ஸி டிரைவர் அப்படி பேசிக்கொண்டிருந்த வேலையில அவர்கிட்ட நாங்க கேட்டோம், நீங்க ஹஜ்ஜ செஞ்சிட்டீங்களா? அவர் சொல்றாரு, எனக்கு 45 வயசு, ஆனா இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜ செய்யல. அங்க மக்கால டாக்ஸி ஓட்டி கொண்டு இருக்கிறாரு, ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு வயது 45, இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜ செய்யல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, யாருடைய குறையையும் சொல்லல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுப்பான் என்றால் முதலாவது அவருடைய உள்ளத்தோடு ஆசை வேணும், அவருடைய உள்ளத்தோடு தேட்டம் வேணும், அவருடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் தேவை. அதனால முதலாவது நாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல இரவு வேலைகள்ல, பகல் வேலைகள்ல அவனுக்கு விருப்பமான அமல்கள்ல வணக்கங்களை எங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றான் என்றால் இது அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருளாக கருணையாக கிருபையாக இருக்கு. நாங்க பார்க்கலாம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடன் மிக அதிகமாக இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். நாங்க எவ்வளவு தான் அந்த ரப்புல் ஆலமீனை மறந்து வாழ்ந்தாலும், அவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு நடந்தாலும், அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும், நாங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அல்லாஹ் எந்த முடிவையும் எடுக்கிறதில்லை. அப்படி அல்லாஹ் அவனுடைய ஏதாவது ஒரு முடிவு எடுத்த உலகத்தில் எங்களால யாராலும் வாழ முடியாது. அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான், வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்குகின்றான். நாங்க அவனை நினைத்தாலும் சரி, மறந்தாலும் சரி, அல்லாஹ் கூறுகின்றான், எபன ஆதம் உதுகுருனி, ஆதமுடைய மகனே, நீங்க என்ன நினைங்க, என்ன ஞாபகம் செய்யுங்க, இன் ஜகர்த்தனி ஜகர்த்துக்க, நீங்க என்னை நினைத்தாலும் நான் உங்களை நினைப்பேன், நசீத்தனி ஜகர்த்துக்க, நீங்க என்னை மறந்து விட்டாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு நம்முடன் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். அதனால் அடியார்கள் பாவங்களை தப்புகளை குற்றங்களை செய்யக்கூடிய வேலையில அதே பாவத்தில் அந்த மனிதன் இருப்பது அந்த ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பம் இல்ல. அதே தவறுகளை செய்த நிலையில் அவன் மரணிப்பது அவனுக்கு அல்லாஹுக்கு விருப்பம் இல்ல. அதனால் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுக்குகின்றான், பல வாய்ப்புகளை கொடுக்குகின்றான், அவனுடைய வாழ்க்கையில பல இன்சிடன்ட் பல நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஆனால் அந்த நிகழ்வுகள் அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு நாங்க சொல்லலாம், ஒரு ஆள் நல்ல ஹெல்த், அதாவது உடல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு, ஆனால் திடீரென்று சொல்லி அல்லாஹ் பயங்கரமான பெரிய ஒரு நோயை கொடுத்து விடுவான். அந்த நோயின் மூலமாக அவருடைய வாழ்க்கையுடைய திசையை அவர் அப்படியே மாற்றி விடுவார். இன்னும் ஒரு ஃபெமிலியில குழந்தை பாக்கியம் இருக்கவே இருக்காது. 8 வருஷம் 10 வருஷம் எவ்வளவோ துவா கேட்டிருப்பாங்க, நோன்பு பிடிச்சிருப்பாங்க, சதாக்கா கொடுத்திருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு அழகான குழந்தையை கொடுத்திருப்பான். அந்த குழந்தை கிடைத்து திறந்து அழகாக சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று சொல்லி அந்த குழந்தை இறந்துவிடும். அந்த குழந்தையின் மரணத்தின் மூலமாக அந்த தாய் தந்தையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான். ஒருவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாரு, பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பாரு. பின்னால் அவருக்கு திடீரென்று சொல்லி அல்லாஹ் பயங்கரமான பெரிய ஒரு ஆபத்தா ஒரு லொஸ்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். அந்த லொஸ்டின் மூலமாக அவருடைய லைஃப் உடைய திசையை அல்லாஹ் திருப்பி விடுகின்றான். ஆனால் இதை எங்களால தாங்க இயலாது. யார் யாருக்கு இது ஏற்பட்டதோ அதை அவர்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய திசையை அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். இது போன்ற இந்த சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுதான் ரமதானுடைய மாதம். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அனுப்பிக் கொண்டே இருக்குகின்றான். ஏன் பாவங்கள் செய்த மனிதர்கள், தவறுகள் செய்த என்னுடைய அடியார்கள், ஆண்கள் பெண்கள் என் பக்கம் நெருங்கோனும், என் பக்கம் வரணும், எனக்கு முன்னால கண்ணீரை வடிக்கணும், என்னிடத்துல துவா கேட்கணும், இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் தந்து கொண்டே இருக்கின்றான். உலகத்தில் உள்ள மாதங்கள்ல இந்த 12 மாதத்திலாக விசேஷமான ஒரு மாதம் அண்டா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமபானுடைய மாதம். இந்த மாதத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் ரமபான். ரமபான் என்றாலே எரிக்குதல் என்று பொருள், அதாவது நெருப்புல கரிக்குதல். அதாவது இந்த கருத்தை வைத்ததற்குரிய காரணம் என்ன, அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் கரிப்பதற்காக, அடியார்களுடைய பாவங்களை எரித்து சாம்பலாக்கி விடுவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்துல இந்த ஒரு மாதத்தை விசேஷமான மாதமாக ஆக்கி தந்திருக்கின்றான். எவ்வளவு சிறந்த மாதம், அதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். நாங்க இன்றைக்கு கூட இந்த சூரா பக்கரால ஓதினாங்க, செயக்கூலுடைய ஜுசூல வந்துச்சு. யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று. ஆனால் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எங்களை போன்ற முழு மாதமும் நோன்பு கடமையாக்கப்படல, அது ஒரு வகையான அடிப்படையில. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையையும் கடமையாக்கினான். ஆனால் நம்முடைய இந்த தொழுகையை போன்று அல்ல, நாம் தொழக்கூடிய இந்த 5 நேர தொழுகையை போன்று அல்ல. அதே மாதிரி நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் நோன்பையும் கடமையாக்கினான். ஆனால் நாம் பிடிக்கக்கூடிய இந்த ரமபான் மாதத்துடைய 30 நோன்பை போன்று அல்ல, வேறொரு வகையில் அல்லாஹ் கடமையாக்கினான். ஏன், இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்தில் அந்த தக்வாவுடைய அல்லாஹுடைய அச்சம் அவனுடைய பயம் வந்து விடுவதற்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தக்வா என்றால் என்ன? அல்லாஹுடைய உண்மையான பயம், அவனை உள்ளால் உள்ளபடி அவனை பயந்து நடக்குதல். இந்த நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர் பகலையில பயப்படுவாங்க, இரவையில் அல்லாஹ மறந்து வாழ்வாங்க. மக்களுக்கு முன்னால பயப்படுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும், ஆனா அவர் தனிமையில போன அல்லாவை பயப்படாம அவனுக்கு மாறு செய்வார். உள்ளூர்ல நான் தவறு செஞ்சுட்டா நான் ஒரு ஆலிம ஐக்கிறேன், ஹாஜி ஐக்கிறேன், பொறுப்பதாரியா இருக்கிறேன், மக்கள் என்ன பத்தி எல்லாம் எப்படி பேசுவாங்க, அதனால மக்களுக்கு முன்னால தவறு செய்யாமல் இருக்கிறது. நாங்க வெளிநாட்டு போனா எங்களை தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, எங்களை பாக்குறவங்க யாரும் இல்ல, அதனால நான் தவறு செய்யலாம் என்றால் இது உண்மையான தக்வாவுடைய தன்மை அல்ல. தக்வா என்றால் பகலிலேயும் சரி, இரவிலேயும் சரி, உள்ளூரிலேயும் சரி, வெளியூரிலேயும் சரி, மக்களுக்கு முன்னாலும் சரி, மக்களை மறைந்து வாழக்கூடிய நேரத்திலும் சரி, அனைத்து நேரங்களில அந்த அல்லாஹுவை பயப்படுவதற்குண்டான அந்த சிஃபத்து தான் தக்வா. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவை எதிர்பார்க்கின்றான். உண்மையில நாங்க பார்க்கலாம் ரமதான் ஒரு ஆள் நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, மற்ற அமல்கள் வேண்டும் என்று அடுத்தவங்களுக்கு காட்டலாம், அதன் மூலமாக அடுத்தவர்கள் எங்களை பாராட்டோனும் புகழோனும் என்ற பெருமையை எடுக்கலாம். உதாரணமா நாங்க சொல்லுவோம், நான் தொழூரத்தை பார்த்து வர என்ன பெரிய வணக்கசாலின்னு மக்கள் சொல்லணும் என்று நினைக்கலாம். ஆனா அப்படி நினைச்ச அந்த தொழுகையுடைய உண்மையான லாபத்தை பலாபலன அவர் அடைய மாட்டாரு. ஹஜ்ஜிக்கு போறாரு, இவர் 15 ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, 20 ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, மக்கள் என்ன பெரிய ஹாஜி என்று சொல்லணும் என்ற எண்ணத்தில் அவர் ஹஜ்ஜி செய்யலாம். மற்ற வணக்கங்கள் எப்படியாவது அடுத்தவர்களுக்கு வெளியாகிவிடும். ஆனால் நோன்பை தவிர அந்த நோன்பு இருக்குது. நீங்க நோன்பு பிடிச்சீங்களா இல்லையா, உங்களோட வீட்டில் உள்ள மனைவிக்கு கூட தெரியாம உங்களால் நோன்பு பிடிக்கலும், உங்களோட வீட்டில் உள்ள தாய்க்கு கூட தெரியாம உங்களால் நோன்பு பிடிக்கலும், உங்களோடு இருக்கக்கூடிய மகள்மார்கள் மகன்மார்கள் சகோதரர்கள் யாருக்குமே தெரியாமல் நோன்பை பிடித்து விடலாம். ஏன் நோன்புக்கு அதாவது ஆக முக்கியம் என்ன, நீங்க கல்புல நீயத்து வைக்கிறது. இரவு மகரிபுக்கு பின்னால அடுத்த நாள் சுபகுக்கு முன்னால் உள்ள இந்த நேரத்தில் நாளைக்கு ரமதானுடைய நோன்பை நான் பிடிக்கிறேன் என்று ஷாஃபி மல்ஹபுடைய அடிப்படையில் கல்புல ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கணும். இந்த நீயத்தை நீங்க வச்சுட்டீங்க, அன்று ஃபஜ்ர் முதல் மஹ்ரிப் வரைக்கும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் நீங்க எதையுமே சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும். வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே, ஆக நீங்க நோன்பாளி என்பதை உலகத்தில யாருக்கும் நீங்க சொல்லாமல் விளங்க முடியாது. யாருக்குமே நீங்க சொல்லாமல் நான் நோன்பாளி என்று சொல்லி விளங்க முடியாது. அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்க தொழுதா உங்களுக்கு எவ்வளவு நன்மை, நோன்புக்கு எவ்வளவு நன்மை, ஜகாத்துக்கு எவ்வளவு நன்மை, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு நன்மை, ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 70, ஒன்றுக்கு 700, 700 மடங்கு, 7 மடங்கு நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நோன்புடைய விடயத்தில் வரும்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியில கூறுகின்றான், அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸி பிஹி, அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸி பிஹி, நோன்பு அது எனக்குரியது, அதனுடைய கூலியை நான் தான் என்னுடைய அடியானுக்கு கொடுப்பேன். அல்லாஹ் எந்த கூலியை தருவான் என்பது மலக்குமார்களுக்கு கூட தெரியாது. ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பிடிக்கக்கூடியவர், இவர் பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், இவர் மிகப்பெரிய ஒரு முஜாஹதா, இவருக்கு விருப்பமான உணவை விடுறாரு, இவருக்கு விருப்பமான பானத்தை விடுறாரு, இவருக்கு விருப்பமான தன்னுடைய குல மனைவி மக்களோடு சேரக்கூடிய அந்த உறவை விடுகின்றாரு பகல் காலங்கள்ல. அதனால பலவிதமான தியாகங்கள், உணவுடைய தியாகம், உடையுடைய தியாகம், உணவுடைய தியாகம், நீருடைய தியாகம், கணவன் மனைவியுடைய உறவுடைய தியாகம், தன்னுடைய வாயை பாதுகாக்கிறாரு, கண்ணை பாதுகாக்கிறாரு, பாதை பாதுகாக்கிறாரு, இப்படி பலவிதமான தியாகங்கள் இதில் இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் முழுமையாக கொடுக்குகின்றேன். யாருடைய நோன்பு எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் கூலியை தந்து கொண்டே இருப்பான். மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே, அதனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் ரமதானுடைய மாதத்தையும் தந்து நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி இரவுல தொழுவதற்குரிய வாய்ப்பு பள்ளிவாசகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது அல்லாஹுடைய பெரிய ஒரு அருளாக கருணையாக கிருபையாக இருக்கு. இதே மாதிரி உங்களை தெரிவிங்கள, இலங்கையில் உள்ள பல மக்கள் பல நாடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் பல வருஷ கணக்கில் பாங்கு சத்தத்தையும் கேட்காதவங்க இருக்கிறாங்க. நாங்க ஜமாத்துகள்ல போனா தெரியும், சில மக்கள் வாழ்றாங்க, ஜும்மா தொழுவதற்கு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் செய்யணும், 2 hour 3 hour டிரைவ் பண்ணணும், அப்படி போனாத்தான் அவர்களுக்கு என்ன செய்யும், ஜும்மா கிடைக்கும். சிலர்களை நாங்க சந்திச்சோம், 6 வருஷமாகுது அவங்க இதுவரைக்கும் பாங்கு சத்தத்தை கூட கேட்டதில்லை, ஒரு 2 வருஷத்தே முன்னால. ஆனா நாங்க எல்லாத்தையும் அப்படி சொல்றாள், அல்ஹம்துலில்லா ஜப்பானு போயிருந்தோம், அங்க ஜப்பான்ல எங்க சிறியன் நிறைய பள்ளிகளை வாங்கிக்கிறாங்க, மாஷால்லா 2-3 பள்ளி எங்க சலோன்ல இருந்து ஒரு 3 உலமாக்கள் வந்திருக்கிறாங்க ஜப்பானுக்கு, தொழுவிக்க வந்திருக்கிறாங்க, உலமாக்கள் வந்திருக்கிறாங்க, மாற்றமுமே. ஆனா ஒரு சில சகோதரர்கள் நாங்க போய் கஷ்டத்துல சந்திச்சோம், அவங்க அதாவது நகரம் சித்தியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் சொல்ல நாங்க கேட்டோம், ஹசராத் நாங்க ஜும்மா தொழுது 6 வருஷம் ஆகுது, ஜும்மா தொழுது 6 வருஷம், ஒரு பெருநாளுடைய தொழுகையில கலந்து கொண்டு 8 வருஷம், இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு எங்களுக்கு தந்த எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், ஏதோ பள்ளிக்கு கிட்ட பள்ளியுடைய சூழல் பள்ளியுடைய மாஹவுல், இந்த பள்ளி இல்லாவிட்டாலும் உங்களோட வீடுகளில் பக்கத்துல வேற வேற பள்ளிவாசல்கள் அமைந்து அங்க பாங்குடைய சப்தம், ஜுமாவுடைய தொழுக, ஜமாத்துடைய தொழுக, குரானை கேட்கக்கூடிய பாக்கியம், எவ்வளவு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதனால முதலாவது இதற்கு நாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு புனிதமான மாதம், இந்த மாதத்துல தான் அல்லாஹ் 4 வேதங்கள் இருக்க நிறைவேற்றி வைத்தான். குரானையும் இந்த மாதத்துல தான் இந்த ஓதப்பட்ட அந்த இதுல ஹாஃபிஸாப் அவர்கள் ஓதினார்கள், ஷஹ்ரு ரமபான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமபானுடைய மாதம், அதனோட முதலாவது சிறப்பு என்ன, இந்த மாதத்துல தான் அல்லாஹ் அவனுடைய புனிதமான குரானை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குரான் இறக்கப்பட்ட மாதம் என்பதை விட இதற்கு வேற என்ன சிறப்பை நாங்கள் சொல்லோம்? உலகத்தில் உள்ள வேதங்களுக்கெல்லாம், உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் ஆக முக்கியமான ஆக புனிதமான மதம் இஸ்லாமிய மதம், அதனுடைய வழிகாட்டி புனிதமான குர்ஆன். அந்த குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் ரமதானுடைய மாதம் அந்த. இந்த ஒரே ஒரு சிறப்பே போதும், ரமதான் மாதம் எவ்வளவு முக்கியமானது. இந்த குர்ஆன் மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுஹஃபுகள், அதாவது சில ஏடுகள், அது ரமதான் மாதத்துடைய தலைப்பிரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத், அது ரமதான் மாதத்துடைய பிறை ஆறில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சில் ரமதான் மாதத்துடைய பிறை பதிமூன்றில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்த அந்த ஜபூர் பிறை பதினெட்டு அல்லது பிறை இருபதில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஆக சுஹஃபுகளாக இருக்கலாம், வேதங்களாக இருக்கலாம், அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றான் என்றால் இந்த மாதத்திற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு தனியான சிறப்பு இருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனா இன்னும் ஒரு திசையில நாங்கள் இஸ்லாமிய சரித்திரத்தை மறந்துடக்கூடாது. ரமதானுடைய மாதம் உண்டா, தொழுற மாதம், குரான் ஓதுற மாதம், சிக்கிரு செய்யற மாதம், கயாமுல்லையில் ஈடுபடுற மாதம், நாங்க அதே மாதிரி வணக்கங்களை ஈடுபடுற மாதம், இந்த சிறப்பு இதுல ஒரு பக்கம் இருக்க, மறுமுனையில் இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான யுத்தங்கள் நடந்ததும் இந்த மாதத்துல. ரமதானுடைய மாதம் பிறை பதினேழுல பத்ருடைய யுத்தம், உலகத்துல ஆக மிகவும் பிரசித்தி பெற்ற யுத்தம். எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில வித்தியாசத்தை ஏற்படுத்திய ஒரு யுத்தம் வந்து அது பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய யுத்தம் எப்ப நடந்துச்சு? இதே ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி இரண்டுல, ரமதானுடைய மாதம் பிறை பதினேழுல ஜும்மாவுடைய தினத்துல தான் பத்ருடைய யுத்தம் நடக்குது. அதே மாதிரி மக்காவை வெற்றி கொண்டாங்க எப்ப? கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நபி அவர்களோட வாராங்க ரமதானுடைய மாதத்துல. ஹிஜ்ரி எட்டுல தான் நபி அவர்கள் முழு மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். அதே மாதிரி சில எர்முக்குடைய யுத்தங்கள்ல பல யுத்தங்கள், பல சண்டைகள் இந்த ரமதானுடைய மாதத்துல நடந்திருக்குது. ஹிஜ்ரி முதலாவது நூற்றாண்டுடைய கடைசி பகுதி, ஹிஜ்ரி 92ல தான் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினை வெற்றி கொள்ள செல்கின்றார்கள். அவர்கள் வெற்றி கொண்டு அதன் பின்னால் ஸ்பெயினை 800 வருடம் அரேபியர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஸ்பெயினை வெற்றி கொண்ட மாதமும் ரமதானுடைய மாதம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ரமதானுடைய மாதம் என்று சொன்னா வெறும் தொழுவது, குரான் ஓதுவது, ஜிக்ரு செய்வது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் இஸ்லாமிய ஹிஸ்டரியில சரித்திரத்தில மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துடைய சிறப்பை வைத்து நடத்தாற்றி இருக்கின்றான். அதனால் இந்த மாதத்திற்கு ஆரம்பம் முதல் நபி அவர்கள் என்ன செய்வாங்க? ரஜபுடைய மாதம் வந்தா ரமதானுக்காக வேண்டிய எதிர்பார்ப்பு, ரஜபுடைய மாதம் வந்தா துஆ செய்வாங்க, அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமபான், அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமபான். யா அல்லாஹ், ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்தில் நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. ரெண்டு மாதத்திற்கு முன்னால நபி அவர்கள் ரமதானை எதிர்பார்த்து ரமதான அடையணும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் சொல்லி நபி அவர்கள் துஆ செய்த அந்த துஆவும் ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வளவு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக ரமதானுடைய மாதம், எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்களை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துட்டா அவர்களுடைய ஹதீஸ்களை எழுதுவதை கூட ஒரு பக்கமா வச்சுட்டு முழு நேரத்தை என்ன செய்வாங்க? பள்ளியில குரான் ஓதுவதில், திலாவத்தில், இஃத்திகாப்ல, தொழுகையில் அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு அழகான சந்தர்ப்பத்தை, ஒரு அழகான வாய்ப்பு எங்களை தந்திருக்கிறான் இந்த மாதத்தை அடைவதற்கு. இப்ப நாங்கள் நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஒன்று சிரமப்பட்டு நோன்பை பிடிப்பது, மற்றொன்று பிடித்த நோன்பை பாதுகாப்பது. சில அமல்கள் இருக்குது, அந்த அமலை செய்யறது சரியான லேசு, ஆனா அந்த அமலை பாதுகாக்கிறது தான் சரியான கஷ்டம். ரமதான் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு 10-12 அவர், அதுவும் பெரிய சூடு இல்ல, ஹொட்டு இல்ல, அதனால எப்படியோ நோன்பை பிடிச்சிடலும். ஆனா மேலான பெரியார்களே, சகோர்களே, அந்த நோன்பை பிடிக்கிறதை விட முக்கியமானது என்ன? அந்த பிடித்த நோன்பை நாங்க பாதுகாக்கணும். அந்த பிடித்த நோன்பு அல்லாஹிடத்துல கபூல் செய்யப்படணும். எங்களால் பிடிக்கப்பட்ட நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணும். இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்றா அதற்கு அல்லாஹ் சில தன்மைகளை சில சிபத்துகளை வைத்திருக்கின்றான். அந்த சிபத்துகளுடன் அந்த நோன்பு இருந்தால் தான் அந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒன்று கடமை நீங்கிவிடும், ஒன்று இருக்குது கடமை. நீங்க நோன்பை பிடிச்சிட்டீங்க, அந்த நோன்போட செய்யக்கூடாத தவறான காரியங்களை செஞ்சிட்டீங்க, நோன்புடைய கடமை நிறைவேறிவிடும். ஆனால் நோன்பினால கிடைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சிஃபத், அந்த பண்பு அது எங்கட வாழ்க்கையில வராது. உதாரணத்துக்கு சொல்றாண்டா, ஆண்கள் தங்க மோதிரம் போடுறது கூடாது, ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தங்கம் அணியக்கூடாது, ஆண்கள் தங்க அதாவது பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. ஒரு ஆண் தங்கத்தை மோதிரத்தை உடுத்து கொண்டு என்ன செய்யறாரு, தொழுகிறார், தொழுவ கூடும். ஆனால் தங்க மோதிரம் அணிந்ததனுடைய பாவத்துக்கு அவர் அல்லாஹ்ட்ட தனியா பதில் சொல்லணும். ஒரு ஆண் பட்டாடையை அணியக்கூடாது, அணிந்து கொண்டு தொழுதால் அவருடைய தொழுகை கூடிடும். ஆனால் பட்டை உடுத்ததனுடைய தண்டனை அதனுடைய பாவத்துக்கு அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதே மாதிரி ரமதானுடைய காலத்துல நீங்க நோன்பை நோட்டுட்டீங்க, இரவுல நீயத்தை வச்சீங்க, ஃபஜ்ர் முதல் மஹ்ரிப் வரைக்கும் நீங்க அதாவது சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்ல, ஆனால் நோன்பு காலங்கள்ல பேண வேண்டிய விடயத்தை நீங்க பேணாட்டி அந்த நோன்பின் மூலமாக உண்மையான தன்மைகள் வராது. அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவாங்க, கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லத் தமா. எத்தனையோ நோன்பாளிகள் அவர் நோன்பு நோற்கிறாரு, அவர் தாகத்துடன் இருந்ததை தவிர அவருக்கு வேற எந்த பிரயோசனமும் இல்ல. வக்கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல சஹிர். எத்தனையோ இரவு வணங்கக்கூடிய வணக்கசாலிகள் இரவுல நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர் இரவு விழித்ததை தவிர வேற எந்த லாபமும் அவருக்கு இல்ல. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, நோன்பாளி பகலிலே அதாவது தாகமாக இருந்ததை தவிர, அதே மாதிரி வணக்கசாலி இரவுல விழித்திருந்ததை தவிர அவருக்கு எந்த லாபமும் இல்ல. இந்த ஹதீஸுக்கு தெளிவா இன்னும் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒருவர் நோன்பை பிடித்துக்கொண்டு அவர் தவறான ஒரு பேச்சை பேசாமல் இருக்கல்ல, மல்ல மேகா கௌல ஸூர் பாவமான ஒரு பேச்சை பேசுவதை விடல்ல, ஒல் அமல பிஹி பாவமான காரியத்தை அவர் விட்டு விடல்ல. அப்ப நோன்பையும் பிடிக்கிறாரு, பாவமான வேலைகளை செய்கிறாரு, பாவமான பேச்சுகளை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஃபலைஸலில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு அவனுடைய நோன்பில எந்த தேவையும் இல்ல. அவருடைய சாப்பாட்டு அவருடைய குடிப்பை விடுறதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்ல என்ற கருத்தை நபி அவர்கள் இந்த இரண்டாவது ஹதீஸ்ல குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான் கணேஷ் அவர்களே, அதனால நோன்பை பாதுகாக்கிறது எப்படி? நாங்க எப்படி உண்ணாமல் இருக்கிறோமோ, நம்முடைய தெரியும் சும்ம காலத்துல உண்ணுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது, குடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்ப ரமதானுடைய காலத்துல எங்களுக்கு ஹலால் ஆன சில வேலைகள் அல்லாஹ் ரமதான்ல பகல்ல ஹராமாக்கிட்டான். நாங்க சாப்பிடலாம் சாதாரணமான வேலையில், தாராளம் குடிக்கலாம் தாராளம், அதே மாதிரி மனைவிமார்களுடன் உணர்வு கொள்ளலாம் தாராளம். ஆனால் ரமதானுடைய பகல் காலங்கள்ல சாப்பிடுவது கூடாது, அதே மாதிரி குடிப்பது கூடாது, அதே மாதிரி மனைவிமார்களுடன் உடல் உறவுல ஈடுபடுவது கூடாது. அப்ப ரமதான் அல்லாத காலத்துல ஹலால் ஆனவைகளே ரமதான் மாதத்துடைய பகல் காலங்கள்ல ஹராம் என்றா, ரமதான் அல்லாத காலங்களிலேயே ஹராம், அதாவது பொய் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி ஹீபத் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை மக்களுக்கு மத்தியில முன்னால சொல்வது, ஏன் அடுத்தவர்களை கேலி செய்வது, அது கூட பாவம். இன்றைக்கு சில பாவம் இருக்குது, அதை நாங்க பாவமா நினைச்சு செய்யறோம். இன்னும் சில பாவம் அத பாவமா நாங்க நினைக்கிறதே இல்ல. அது எங்கட லைஃப்ல எங்கட ஹாபி, அது எங்கட ஒரு பழக்கம். யாராவது ஒரு ஆள்கிட்ட ஒரு வீக்னஸ் சொல்லிருந்தா அதை வச்சு நாங்க அவரை கேலி பண்றது, அதை வச்சு நாங்க அவரை கிண்டல் செய்யறது. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கட்ட மனிதர் இருக்கிறாரு, அவரை பார்த்து ஷோட்மேனே கட்டனே கட்டையனே என்று கூப்பிடுவதும் ஹராம். ஒரு நெட்டையர் இருக்கிறாரே, ஒரு நெட்டையரை பார்த்து நெட்டையனே என்று கூப்பிடுவது கூட ஹராம். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூலு கைரன் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அய்யகுன்ன கைரன் மின்ஹும். ஒரு கோத்திரம் ஒரு கூட்டம் இன்னொரு ஆண் கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம், ஒரு பெண் கூட்டம் இன்னொரு பெண் கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம். அவர்களை அவர்களை பத்த பெயர்களை சொல்லி அழைக்காதீங்க, அவர்களை குத்தி காட்டாதீங்க. இந்த ஆயத்தை வைத்து இமாம்களுடைய கருத்து என்ன, ஒருவன் விரும்பாத ஒரு பெயரை சொல்லி அவரை அழைப்பது அது ஹராம். ஆனால் மேலான பெரியார்களே சகோர்களே, ஆனா இதை நாங்க பாவமா நினைக்கிறோம், எங்கட பழக்கத்தில் அப்படி வந்துருச்சு, யாரையாவது கண்டுட்டா ஐந்து கொஞ்சம் அவரை கேலி பண்ணணும், அவரை அதாவது அவரை சஞ்சலப்படுத்தணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்க சொல்லிவிடுகின்றோம். ஆனால் எங்களால நாங்க இதை பெரிய பாரசூரமா நினைக்கிறல்ல, ஆனா இது ஒரு ஹராமாக இருக்குது. ஆஹா, கேலி பண்றது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது, அதே மாதிரி பொய் சொல்றது, இப்படி எத்தனையோ பாவங்கள் நடந்து கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இதை நாங்க விடாவிட்டால் எங்கட நோன்பின் மூலமாக அவ்வளவு பெரிய லாபம் ஏற்படாது. அதோட எங்கட கண்களால பார்ப்பது, அதோட எங்கட காதால கேட்பது, எப்படி வாயால ஹராமை பேசுவது கூடாதோ அதே மாதிரி தான் கண்ணால ஹராமை பார்ப்பதும் கூடாது, காதால ஹராமை கேட்பதும் கூடாது. ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, இப்ப நோன்பு பிடிச்சாச்சு, அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க, எப்படியாவது டைம் பாஸ் பண்ணணும், நோன்பையும் பிடிக்கிறது, குரானையும் ஓதுறது, மாஷால்லா திக்ரியும் செய்து கொள்றது, மறுமுனையில ஹராம பாக்கிறது, மறுமுனையில ஹராமான காதால கேட்கிறது, பாக்கிறது எது எதை கேட்கறதுன்னு உங்களை தெளிவா சொல்ல வேண்டிய தேவையில்லை. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ரமதான் அல்லாத காலத்திலேயே ஹராம பார்க்க கூடாது, ரமதான் அல்லாத காலத்திலேயே மோசமானதை கேட்க கூடாது, இசைகளை கேட்க கூடாது. அந்த ரமதான் மாதத்துல ஹலாலுக்கே அல்லாஹ் அனுமதி தரல, அப்ப ஹராமுக்கு எப்படி அனுமதி இருக்கும்? அப்ப இவைகளை நாங்க பேணுதலோடு செய்யலாண்டா? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எங்களை நோன்ப கொண்டு நாங்க எதிர்பார்க்க கூடிய நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. உதாரணத்தை சொல்றேன், இப்ப உங்களுக்கு இங்க கூல், அப்ப கூலுக்கு ஹீட்டர் போட்டிருக்கிறாங்க, இந்த ஹீட்டரை பாதுகாக்கணும்டா, ஹீட்டரையும் போட்டுட்டு எல்லா பக்கத்தில் உள்ள ஜன்னல் கதவெல்லாம் திறந்தா இந்த கட்டிடத்துக்குள்ள ஹீட்டர் இருக்குமா? அல்லது நீங்க ஏசி போட்டிருக்கிறீங்க, எல்லா கதவு ஜன்னல்களை திறந்துட்டு ஏசி ஆன் பண்ணினா இந்த ஹால் அது கூலா இருக்குமா? இதே மாதிரி தான் நோன்பையும் பிடிக்கிறது, குரானையும் ஓதுறது, சிக்கிரம் செய்யறது, செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தா? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எங்கட நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மைகள் கிடைக்காது. அதனால நாங்க செய்யறது கொஞ்சம் தானே செய்யறோம். அன்றைக்கு சஹாபாக்கள் நிறைய செஞ்சாங்க, பஜார்ல இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய உள்ளம் கல்பு, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடன் இருக்கும். இன்றைக்கு நாங்க பள்ளியில அல்லாஹுடைய வீட்டில இருப்போம், ஆனா எங்கட கல்பு, எங்கட தொழில, எங்கட ஆபீஸ்ல, எங்கட வீட்டுல, எங்கட மனைவிமார்களை பத்தி அந்த அளவுக்கு தான் எங்கட நிலைமை இருக்குது. அவர்கள் பஜார்ல கடை வீதியில் இருந்தாலும் அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களுடைய உள்ளம் திரும்பி விடாது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அந்த சில ஆண்கள் அவர்களுடைய குடுக்கல் வாங்கல், அவர்களுடைய வியாபாரம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களை மறதியில போட்டு விடாது. பஜார்ல இருப்பாங்க, மார்க்கெட்ல இருப்பாங்க, கடையில் இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய கல்புகள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கும். ஆனா நாங்க பள்ளிக்கு கொடுக்கற நேரம் ரொம்ப குறைவு. ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு ஒன் அவர், ஒரு டூ அவர்ஸ் தான் பள்ளிவாசல நாங்க கொடுக்கிறோம். இந்த நேரத்திலையும் நாங்க பள்ளியில வந்து ஏதோ அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த அமல்களை இபாதத்துகளை செஞ்சிட்டு அவன் சொன்ன பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை வாழாட்டி நாளைக்கு கயாம நாள் அல்லாவுக்கு முன்னாலே எங்களால காட்டேலும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால ஏதோ ஒரு மாதம் நாங்க நோன்பு நோக்கிறோம், இரவுடைய வணக்கங்கள் ஈடுபடுகின்றோம். அதனால அந்த பகல் காலங்கள்ல அந்த நோன்ப நாங்க பாதுகாக்கிறது ஆக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. ஹராம இப்படி வாயால சாப்பிடக்கூடாதோ, ஹராமானதை இப்படி உண்ண அதாவது உண்ணக்கூடாதோ, ஹலாலானதை இப்படி குடிக்க கூடாதோ ரமதானுடைய பகல் காலங்கள்ல, அதே மாதிரி தான் ஹராம பேசாம, ஹராம பார்க்காம, ஹராம கேட்காம நாங்க எங்க அங்க அவயவங்களை பாதுகாத்தோம். இந்த ரமதானின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தக்குவா எங்கள்கிட்ட வரும். ஆனா இன்றைக்கு நாங்க பாக்குறோம் உலகத்துல நிறைய பேர் வருஷ வருஷம் நோன்பு நோக்கிறாங்க, ஆனா இந்த தக்குவா எங்க வாழ்க்கையில வருதில்ல. காரணம் என்ன? அந்த செய்ய வேண்டிய முறைப்படி அந்த நோன்பை நாங்க நோட்டோம். இன்ஷா அல்லாஹ் உண்மையான தக்குவா அந்த வாழ்க்கையில வரும். அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைக்கு ஒவ்வொரு சிஃபத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு அமலுக்கு ஒவ்வொரு வணக்கத்திற்கு. நோன்பின் மூலமாக தக்குவா, ஜகாத்தின் மூலமாக பரிசுத்தம், ஜகாத்தின் மூலமாக பரிசுத்தம், தொழுகையின் மூலமாக மோசமான பாவமான காரியங்கள் இல்லாமலாகும். இது எல்லாத்தையும் குர்ஆன் கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை தடை செய்துவிடும். ஆனா இன்றைக்கு மக்கள் தொழுகுறாங்க, பாவத்தை செய்யறாங்க, மக்கள் தொழுடுறாங்க, திருடுறாங்க, மக்கள் தொழுகிறாங்க, தவறுகளை செய்யறாங்க. ஏன் அவருடைய தொழுகவரை தடுக்கல? அவர் தொழ வேண்டிய முறைப்படி அந்த தொழுகைக்குள்ள அனைத்து சட்டத்திட்டங்களை முழுமையாக அவர் பின்பற்றல. அதனால் அவருடைய தொழுகை அவரை பாவத்திலிருந்து தடை செய்யல. அதே மாதிரி நோன்பு அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு தக்குவா வரும், அந்த நோன்பின் மூலமாக தக்குவா வராவிட்டால் அதற்குரிய காரணம் என்ன? அந்த நோன்புல நாங்க கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையில கடைபிடிக்கல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதெல்லாம் ரமதான் அல்ஹம்துலில்லா, நாங்க ஒரு மாதம் நோன்பு பிடிக்குகின்றோம், இரவுல வணங்குகின்றோம், பகல் காலங்கள்ல ஏதோ வாயில நாங்க நோன்போடு இருக்கிறோம். அந்த நோன்பை பாதுகாக்கிறது ஆக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரமதானுடைய காலங்களை நாங்க எதில் அதிகமாக ஈடுபடும், அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் உள்ள தினங்களை நாங்க ஞாபகம் நோன்பு திறக்க வைப்பது, இது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், யாராவது ஒரு ஆள் ஒரு நோன்பாடிய நோன்பு திறக்க வைச்சால் அவனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாக்குகின்றான். நோன்பாடிக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் இவனுக்கும் கொடுக்குகின்றான். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எப்படி நோன்பு திறக்கிறதுக்கு வைக்கிறது, எங்களுக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்ல. இந்த சஹாபாக்கள் பகலையில சாப்பிட்டா இரவுக்கு இல்ல, இரவையில சாப்பிட்டா பகலையில் இல்ல. அதுல தாயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் ஒரே நாள்ல இரண்டு தடவை வயிறு நிறைய சாப்பிட்ட சரித்திரமே இல்ல, அந்த அளவுக்கு கஷ்டம். கேட்டாங்க, யார சூழல்லா, நாங்க எப்படி நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைக்கிறது? நபி அவங்க கேட்டாங்க, என்ன உங்கள்ட்ட ஒரு மீதர் பால் இல்லையா, ஒரு மீதர் பாலை கொடுத்து நீங்க நோன்பு திறக்க வைங்க, ஒரு ஈத்தப்பட துண்டு இல்லையா அதை கொடுத்து நீங்க நோன்பு திறக்க வைங்க, அதை கொடுத்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முழுமையான நன்மையை தருவான். இந்த நோன்பு திறக்க வைக்கிறதுல அரபிகளுக்கு நிகர் அரபிகள் தான். ரமதானுடைய நீங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா தெரியும், அங்க மதீனால மஸ்ஜித் நபவியில துஹர் தொழுதுட்டு வந்து கொண்டிருப்பீங்க, சின்ன பொடிய மாதிரி வந்து கையை எழுப்பாங்க, அஃசிரிந்தனா அஃசிரிந்தனா, வாங்க எங்கள்கிட்ட நோன்பு திறக்க, இப்பதான் துஹர் தொழுக முடிஞ்சிருக்கு, மகரிபுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, கூப்பிடுவாங்க, வாங்க எங்கள்கிட்ட, எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்க என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூப்பராக விரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஆள் சேர்க்கிறது, ஹரத்துக்கு வெளியிலிருந்து வந்து கெஞ்சுவாங்க. ஆனா பெரிய கோடீஸ்வரர் குழந்தைகள், பெரிய பணக்கார கூடிய குழந்தைகள், ஆனா அவங்களுக்கு விருப்பம் என்ன? நபி அவர்களை சொன்ன அந்த நோன்பாளிய நோன்பு திறக்கிற வைக்க நன்மைகளே கிடைக்கணும் சொல்லி. அதனால நாங்களும், எங்களுக்கு இங்க சந்தர்ப்பங்கள் இருக்குது, எங்களுக்கு இங்க வாய்ப்புகள் இருக்குது, எங்கட நாட்டுகள்லயே அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நோன்பு திறக்க ஏற்பாடுகளை செய்வீங்க. அதே மாதிரி நாங்க என்ன செய்யறது, ஒரு நோன்பாளிய நோன்பு திறக்க வைத்தா அந்த நோன்பாளிக்கு எந்த நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நூற்றுக்கு நூறு நன்மையை நமக்கும் அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் நோன்பு நோன்பு திறக்க வைக்கிறதிலே நாங்க இது பண்றது. அதே மாதிரி நோன்பு ஆக முக்கியமான சில மசாயல்களை நாங்க கவனிக்கணும், முக்கியமான சட்ட திட்டங்களை கவனிக்கணும். எங்களுடைய ஷாஃபி மதஹபல ஒரு நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஆக முக்கியமானது என்ன? இரவேல நீயத்து வைப்பது. இரவேல நீயத்து இருக்குது, அது ஷாஃபி மதஹபில் உள்ள ஆக முக்கியமான ஒரு கடமை. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், மல்லம் யுபையித்து சியாம கபிலல் ஃபஜர் ஃபலாம சியாம லஹோ, ஃபஜருக்கு முன்னால யாரு நீயத்து வைக்கலையோ அவருக்கு நோன்பே இல்ல. ஃபஜருக்கு முன்னால யாரு நீயத்து வைக்கலையோ அவருக்கு நோன்பு இல்ல. இந்த ஹதீஸே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து என்ன? ஷாஃபி மதஹபை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு நாளும் இரவேல, அதாவது மஹ்ரிபுக்கு பின்னால் இருந்து அடுத்த நாள் சுபஹுக்கு முன்னால் உள்ள நேரத்துல நீயத்து வைக்கிறது கட்டாயம். ஆனா இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த ரெண்டு இமாம்களுடைய ஒரு கருத்து என்ன? ரமதானுடைய முதலாவது தலைப்பிறையில நான் முழு மாதத்திற்கும் சேர்த்து நீயத்து வைக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒரு நீயத்தை வச்சு கொண்டீங்க, இடையில ஒரு நாள் தூக்கம் போயிருச்சு, அப்படி இருந்தாலும் அந்த நோன்பு உங்களுக்கு கூடிவிடும் என்று இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் கூறுகின்றார்கள். அதனால இரவேல நீயத்து வைக்கிறது முக்கியம் ஃபர்தான நோன்புக்கு. ஆனா சுன்னத்தான நோன்புக்கு இரவேல வைக்கணும் இல்ல. நீங்க என்ன செய்ய, நபி அவங்களுடைய பல ஹதீஸ் இருக்குது. ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பகல் வேளையில வந்தாங்க, கேட்டாங்க, ஆயிஷா உங்கள்ட்ட ஏதாவது சாப்பிட இருக்குதா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒன்றும் இல்ல. அதனால ராவ் படுக்க முன்னாலே நீங்க நீயத்தை வச்சு கொண்டீங்க, இரவேல கண்ணா இருந்து விட்டது, நீங்க எல்லாரும் வச்சீங்க, வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்க, உங்களால முடிக்க கிடைக்கல, தூக்கம் போயிருச்சு, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நீயத்து வைத்திருந்தால் அந்த நோன்பு உங்களுக்கு கூடி போய்விடும். அதனால ஷாஃபி மதம்ல முக்கியமானது என்ன, இரவேல நாங்க நீயத்து வைக்கிறது. அதோட முஸ்லிமாக இருக்கணும், அவரே தான் நோன்பு கடமை. ஒரு காஃபிர் இருக்கிறாரு, அவருக்கு நோன்பு கடமை இல்ல. சின்ன பிள்ளை இருக்கிறாரு, அவருக்கு நோன்பு கடமை இல்ல. ஆனா பிடித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் 7-8 வயதுக்கு பின்னால அவர் எப்படி தொழுகிறதுக்கு உற்சாகப்படுத்துவோமோ அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறது உற்சாகப்படுத்தணும். ஆனால் ஒரு ஆள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவருக்கு நோன்பு கட்டாயம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் நோன்பை விடுவதற்கும் சில அனுமதிகள் இருக்குது. என்ன உதாரணமா, ஒரு ஆள் ஆகமான பிரயாணம் செய்யறாரு, அந்த பிரயாணம் ஒரு 89 கிலோமீட்டருடைய தொலை தூரம், ஒரு 56 மைல், 56 மைல், 89 கிலோமீட்டருடைய தூரத்தை ஒரு ஆள் கடக்கிறாரு. ஆனால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி, ஆனால் பிடிப்பதுதான் ஏற்றம். நோன்பை விடுறதுக்கு அனுமதிக்கான எப்ப நீங்க, அதாவது சுபகுக்கு முன்னால வீட்டிலிருந்து கிளம்பிடணும், ஒரு ஆள் ஃபஜ்ருக்கு பின்னால வீட்டிலிருந்து கிளம்புறாரு, அப்ப அவர் நோன்பை விட்டு கொண்டு போறதுக்கு அனுமதி இல்ல. அவர் நோன்பை பிடிக்கணும், நோன்பை பிடிச்சு கொண்டே வரணும், இடையில அவரு கஷ்டம் வந்தா நோன்பை விடுவதற்கு அனுமதி. இதே நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், பத்ஹ மக்காவுடைய காலம், சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுல இருந்து வராங்க மக்காவுக்கு. அப்ப சிலர்கள் நோன்பாளிகள், சிலர்கள் நோன்பை விட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நோன்பு பிடிச்சவங்களும் இருந்தாங்க, நோன்பை விட்டவங்களும் இருந்தாங்க. நோன்பு பிடிச்சவங்க நோன்பு பிடிக்காதவங்களை குறை சொல்லவும் இல்ல, நோன்பு பிடிக்காதவங்க நோன்பு பிடித்தவர்களை குறை சொல்லவும் இல்ல, என்ற இரண்டுக்கும் அனுமதி இருந்துச்சு. அதனால முடியுமானவங்க பிடித்தாங்க, முடியாதவங்க விட்டுட்டாங்க. ஆனால் ஏற்றம் என்ன என்ன உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் ஷரீஃப் அவர்கள் நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்துடைய உண்மையான சிறப்பை யாராவது விளங்கிட்டா, முழு மாதமும் ரமதானாக இருக்காதா, முழு மாதமும் ரமதானாக இருக்காதா என்று கேட்கக்கூடிய அளவுல என்ன ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த மாதத்துக்குத்தான். நீங்க கலா செஞ்சாலும் இதனுடைய முழுமையான நன்மை மற்ற மாதங்கள்ல கிடைக்காது. அதனால அனுமதி இருக்குது. நீங்க ஆகமான சஃபர் செய்ய போறீங்க, அந்த சஃபர் சுபகுக்கு முன்னால் ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய பெரிய வருத்தம் கஷ்டமா இருக்குது, நோன்ப விடலாம். அல்லது ஒரு நோயாளியாக இருக்கிறாரு, அவரால் நோன்ப பிடிக்க முடியாது, அதனால் அவர் நோன்ப விடலாம். ஆனால் திரும்ப அந்த நோன்ப அவர் என்ன செய்யணும், கலா செய்யணும். அல்லது பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பீரியட் டைம் ஆயிருக்குது, அல்லது குழந்தை பெற்ற அந்த காலங்களா இருக்குது, அந்த காலத்தில் அவங்களுக்கு நோன்ப விட அனுமதி இருக்குது. பின்னால் அந்த நோன்புகள் அவர்கள் கலா செய்யணும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இந்த அடிப்படையில் ஷாஃபி மதுவன் ஆக முக்கியம் என்ன, இரவையில் நாங்கள் நீயத்து வைக்கிறது. அதோட இப்ப உதாரணமா பகல் காலங்களில் நோன்பு நோற்று அந்த வேலையில நோன்பு பிடிச்சிருக்கக்கூடிய வேலையில நீங்க நல்ல ஞாபகத்தோட சாப்பிடக்கூடாது, ஞாபகத்தோட குடிக்க கூடாது. நீங்க மறந்து சாப்பிட்டீங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டீங்க, மறந்து குடிச்சீங்க, நல்ல வயிறு நிறைய தாகம் தீர குடிச்சீங்க, உங்களோட நோன்பு முடியாது. ஹஜ்ரத் அபூஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க, யாராவது ஒரு ஆள் மறந்து சாப்பிட்டாரு, யாராவது ஒரு ஆள் மறந்து குடிச்சிட்டாரு, அதாவது அல்லாஹ் அவருக்கு அதை உணவு கொடுத்தான், அத்தஹமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அந்த உணவை கொடுத்து விட்டான் நபி அவர்கள் சொன்னாங்க. அதனால மறந்து சாப்பிட்டால் அந்த நோன்பு முடியாது, மறந்து தண்ணியை குடிச்சிட்டா அந்த நோன்பு முடியாது. ஆனா எப்ப ஞாபகம் வருதோ அதுக்கு மேல ஒரு வினாடி கூட அனுமதி இல்லை. ஞாபகம் வந்துருச்சு, ஆனா நோன்பாளின்னு சொல்லி அதுக்கு பின்னால உங்களை சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்க, வாயில் இருக்கிறத கூட நீங்க விழுங்கேலாது, வாயில் இருக்கிறத கூட கீழே துப்பிடணும் மறந்து செஞ்ச. அதே மாதிரி ஒரு ஆள் அறியாம வாந்தி வருது, அந்த வாந்தியை கொண்டு நோன்பு முடியாது. ஒரு ஆள் வேணுமெண்டே வாந்தி எடுக்கிறாரு, அந்த வேணுமெண்டே வாந்தி எடுத்து அந்த வாந்தியை கொண்டு நோன்பு முடியும். ஆனா ஒரு ஆள் அவர் அறியாம வாந்தி வந்தால், சக்தி வந்தா அந்த சக்தியை கொண்டு நோன்பு முடியாது. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறது, போடலாம் நோன்பு பிடிச்சு என்ன செய்யலாம், இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனா எங்க இந்த துவாரம் உள்ள வாயால அல்லது மூக்கால அல்லது காதால அல்லது முன்பின் துவாரத்தால ஏதாவது உடலுக்குள்ள செல்லக்கூடாது. ஆனா இன்ஜெக்ஷன் நீங்க செல்லணும், என்ன செய்வாங்க, குளுக்கோஸ் அனுப்புவாங்க, அது உணவு. ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது, ஒரு பயங்கரமான தலைவலி வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, அல்லது என்ன செய்யறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் அனுப்புறாங்க, அது அவருடைய மருந்து. அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு அவருடைய நோயிலிருந்து ரிலீஃபே தவிர அவருடைய பசிக்கு உணவாகவோ தாகத்துக்கு நீராகவோ ஆகாது. அதனால அந்த மாதிரியான, அதாவது ஒரு ஆள் என்ன செய்யலாம், மேலாள விக்ஸ் பூசிக்கொள்ளலாம், தலைவலி வருது மேலாள பூசிக்கொள்ளலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒரு தேவைப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் என்ன செய்யலாம், அடித்துக் கொள்ளலாம். ஆனால் வயிற்றுக்குள்ள போகக்கூடிய அளவுல பொருட்களை உள்ளே செலுத்துவது கூடாது. ஆனா மனம் பூசாம இருக்கிறது ஆக நல்லது, பேஸ்டால நாங்க பிரஷ் பண்ணாம இருக்கிறது ஆக நல்லது, இந்த பேஸ்டால பிரஷ் பண்றது அது மக்ரூஹ். அதனால இரவில நீங்க அதை செஞ்சு கொண்டீங்கண்டா காலையில செய்ய வேண்டிய தேவை வராது. காலையில எங்க ஷாஃபி மதஹபுல மிஸ்வாக்கும் செய்யலாம், லுஹர் வரைக்கும் எங்க ஷாஃபி மதஹபுல லுஹர் வரைக்கும் மிஸ்வாக் செய்யலாம். ஏன் லுஹருக்கு பின்னால் மிஸ்வாக் செய்யக்கூடாது? ஹதீஸ் ஷரீஃபுல வருது, ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்குது, அது அல்லாஹிடத்துல கஸ்தூரியை விட வாசமானது, வாசனை உள்ளது. அதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாசனையை அவன் விரும்புகின்றான். அதனால துஹருக்கு பின்னால, துஹருக்கு பின்னால அந்த மிஸ்வாக் செய்யாமல் இருப்பது சுன்னத் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதே மாதிரி ஒரு ஆள் தூங்கிட்டாரு, அவருக்கு அந்த தூக்கத்துல இஸ்கலிதம் ஏற்பட்டுருச்சு, அதனால நோன்பு முடியாது. ஏன்? அவரை அறியாம மணி வெளியாகிருச்சு, அதனால அவருக்கு நோன்பு நோன்பு என்ன செய்யாது, முடிந்திராது. தானாக வேண்டுமென்று வெளியாக்கினால் நோன்பு முடிந்துவிடும், தானாக வேண்டுமென்று மனைவியோடு சேர்ந்தால் பெரிய தண்டனைனா ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். ஒரு ஆள் பகல் வேலையில நோன்பு பிடிச்சிருக்கிற வேலையில தன்னுடைய ஹலாலான மனைவியோடு சேர்ந்துட்டாரு, அதற்குரிய தண்டனை என்ன? ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும், அவ்வளவு பெரிய தண்டனை. ஆக ஒரு ஆளுக்கு தூக்கத்தில் இஸ்கலிதம் ஏற்பட்டுருச்சு, அதனால நோன்பு முடியாது. இரவேல நீங்க என்ன செஞ்சீங்க? கணவன் மனைவி சேர்ந்துட்டீங்க உடல் உறவு. ஆனா காலையில ஆக சிறந்தது என்ன? எலும்பி குடிச்சு கொள்றது, பின்னால சஹருடைய சாப்பாடு சாப்பிடுறது, தஹஜ்ஜத் போன்றதை தொழுகிறது. ஆனா ஒரு ஆள் எலும்பினதோடு அவருக்கு டைமில் ஒரு 10 நிமிஷம் தான் நிற்குது. குளிச்சா சாப்பிடல, சாப்பிட்டா குளிச்சேலா அனை பேசம் என்ன? நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்டா குளிக்கிறது? சுபகு தொழுகைக்கு குளிக்கிறது தான் முக்கியமே தவிர நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிக்கிறதுக்கு குளிக்கிறது கட்டாயம் இல்லை. ஆக சிறந்தது, நீங்க குளித்துக் கொண்டு நோன்பு பிடிக்கிறது சிறந்தது. ஆனா நோன்புடைய வேலையில நீங்க குளிச்சிட்டு சுத்தமாக தான் நோன்பு பிடிக்கணும் என்பதல்ல, அதோடு என்ன செய்யலாம்? நீங்க நோன்பு பிடிக்கலாம், சுபகுக்கு பின்னாலும் என்ன செய்யலாம்? குளித்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இந்த அடிப்படையில சில மசாயல்களும் இருக்குது. இன்ஷால்லா நாங்க எங்க பள்ளியில தான் இருப்போம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க கேட்டுக் கொள்ளலாம். நீங்க இந்த அடிப்படையில் எங்கட நோன்ப நாங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும், எப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சிலவங்க வேலைக்கு போறாங்க, அந்த வேலையோட வந்து நோன்புகளை பிடிக்கிறாங்க, அதனால நாங்க கடமை நீங்கி விட்டோம், கடமை நீங்கி விட்டது என்று சொல்லி இருந்தாம என்ன செய்யறது? அந்த நோன்பை பாதுகாக்கிறது ஆக முக்கியம். நாங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ஹராமான விடயங்கள் இருந்து நாங்க தவிந்து கொள்றது, எந்த அளவு அமல்கள்ல வணக்கங்கள் ஈடுபடுறது, எது ஏற்றுக்கொள்ளப்படும் எது நிராகரிக்கப்படும் எங்களுக்கு தெரியாது. நாளை கியாம நாள் அல்லாவுக்கு முன்னால போனா தான் எங்களுக்கு விளங்கும், எங்கட எந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எங்கட எந்த அமல் நிராகரிக்கப்பட்டது. அதனால தான் சஹாபாக்கள் மிக கவலைப்படுவாங்க. என்ன? அவர்கள் அமல் செய்யறத விட அவர்கள் ஒவ்வொருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னமா யதக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளது யாரு? முத்தகீன்கள். யாரிடத்துல தக்குவா இருக்குதோ முத்தகீன்களுடைய அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால பல சஹாபாக்கள் சொல்வாங்க, நான் ஒரு அமல் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதை விட நான் கவலைப்படுறேன், என்னுடைய இந்த அமல் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஆக முக்கியமான காரணம் என்ன? அந்த அமல்ல நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட செய்யறது, யாருக்கும் காட்டுறது இல்ல, பேருக்காக வேண்டி செய்யறல்ல, புகழுக்காக வேண்டி செய்யறல்ல. ஆனா இன்னைக்கு எங்கட ஒரு பழக்கத்தை இருக்குது, யாராவது குரான் ஓதிச்சா, ஆ மாஷால்லா நான் 2 ஜூஸ் ஓதினேன், மாஷால்லா நான் 3 ஜூஸ் ஓதினேன், சிலவங்க போனா நான் இன்னைக்கு 10 தவாஃப் செஞ்சிட்டேன், நான் இன்னைக்கு 15 தவாஃப் செஞ்சிட்டேன், இந்த ரமதான்ல 3 குரானை முடிச்சிட்டேன், இது நாங்க என்னமோ நினைக்கிறது நாங்க ஒரு சந்தோஷம். ஆனா இதன் மூலமாக எங்கட அமல்கள் வீணா போகிறோம். அதனால நாங்க செய்யற அமல்களை யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா இத நாங்க ஒரு தந்தை இருக்கிறாரு மகன் சொல்லலாம், ஏன் மகனை உற்சாகப்படுத்த பாருங்க, மகன் நான் 2 ஜூஸ் ஓதினேன், நீங்களும் ஓதுங்க, நான் அப்படி செஞ்சேன், நீங்க செய்யுங்க. மகனுட்டையோ மனைவியோ சொல்றது அது வேற, ஏன் அவர்களே செய்விக்கிறது. ஆனா மக்களுக்கு மத்தியில பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக நாங்க அவைகளை சொல்லிட்டோம். நாளைய கயாம நாள்ல அதற்குரிய உண்மையான நன்மை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாங்க எந்த அமல செய்தாலும் என்ன, அல்லாஹுக்காக வேண்டி செய்யறது, செய்ய முன்னாலும் நீயத்து வைக்கிறது, யா அல்லாஹ் இது உனக்காக வேண்டி மாத்திரம் செய்யறேன், செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நாங்க ஒரே எங்கட கல்வால நினைச்சு கொள்றது, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்யறேன், நான் உலகத்தில் வேற யாரையும் திருப்திப்படுத்த இல்ல, யாரையும் சந்தோஷப்படுத்த இல்ல, உனக்காக வேண்டித்தான் செய்கின்றேன். செய்து முடித்ததோடு அல்லாஹ் சொல்றது, யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான் செஞ்சேன், இந்த அமல் எத்தனையோ தப்புகள், தவறுகள், குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அதனை மன்னிச்சிரு. அதனால தான் தொழுக முடிஞ்சதோடு அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் நாங்க சொல்றோம் இவ்வளவு பெரிய இந்த வணக்கம் நபியோங்க இஸ்திஃபார் செய்யறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய இந்த வணக்கம் செய்ய வேண்டிய முறைப்படி என்னால நடந்திருக்காது யா அல்லாஹ், அதனால ஏதாவது தவறு நடந்திருந்தா இதை நீ மன்னிச்சிடு. இவ்வளவு பெரிய வணக்கத்தை செஞ்சதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், ஆனா நபியோங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க. ஏன் காரணம் என்ன, செய்ய வேண்டிய முறைப்படி இந்த தொழுகையை நான் தொழுதிருக்க மாட்டேன் யா அல்லாஹ், அதனால தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கோ. நபி அவர்களே இஸ்திஃபார் செய்வாங்கண்டா, நாங்க எவ்வளவு தூரத்துக்கு செய்யணும், அதனால மேல்
அஜ்மயீன் ரஹ்மத்துக்கு யா ரஹமர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.